அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் திங்கள் 25 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில், இலங்கையில் சமஷ்டி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஜனாதிபதி மைத்ரி தலைமையிலான ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அறிவிப்பு. விடுதலை புலிகளின் முன்னாள் அம்பாறை மாவட்ட தளபதி ராம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளது தொடர்பான குறிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டு தொகுதியில் தான் போட்டியிடப் போவதில்லை என்ற வைகோவின் திடீர் அறிவிப்பு.
கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக போட்டியிடவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களின் வேட்புமனு தாக்கல் மற்றும் இன்னவர செய்திகளையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சங்கீதாராஜன் விஜய் ஆகியோர்.
ஐரோப்பா அதன் சொந்த பாதுகாப்பு தொடர்பில் மெத்தன போக்காக இருக்கிறது என குற்றம் சாட்டிய அதிபர் ஒபாமா, சர்வதேச பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு அமெரிக்காவின் நேட்டோ கூட்டாளி நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளார்.
We have to defend the security of every ally. That's why we need to stay nimble and make sure our forces are
இஸ்லாமிய அரசுகுளு போன்றவர்களால் மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்களை கையாள்வதற்கு சுமையின் தமது பங்கினை ஐரோப்பிய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஜெர்மனியில் பேசியபோது ஒபாமா தெரிவித்தார்.
சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தை நவீனமயப்படுத்தும் மற்றும் பன்முகப்படுத்தும் நோக்கங்கள் உடனான சீர்திருத்தங்கள் அடங்கிய திட்டத்துக்கு அந்நாட்டு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. எண்ணெய் வளத்தை சார்ந்திருக்கும் நிலையை அடுத்த 15 ஆண்டுகளில் படிப்படியாக குறைக்கும் நோக்கத்தை கொண்ட திட்டம் இது. வரியை அதிகரித்து செலவுகளை குறைக்க அரசாங்கம் முயலுகிறது. அதேவேளை தனியார் வர்த்தகத்தின் பங்கை அதிகப்படுத்தவும் அவர்கள் முயற்சிக்கின்றனர்.
ஒருபால் உறவுக்காரர்களின் உரிமைகளுக்காக செயல்படும் மேலும் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக வங்கதேசத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. இதே மாதிரியாக பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் கொல்லப்பட்டு 2 நாட்களின் பின்னர் இந்த கொலைகளும் இடம்பெற்றுள்ளன. கொலை செய்யப்பட்டவர்களில் ஒருவர் மன்னானும். இவர் ஒருபால் உறவுக்காரர்களின் உரிமைகள் பற்றிய அந்த நாட்டில் செயல்பட்டு வந்த சஞ்சிகையின் ஆசிரியராவார். மற்றவர் அவரது நண்பன்.
நேபாளத்தில் 9,000 பேர் இறக்க காரணமான மிக மோசமான நிலநடுக்கம் இடம்பெற்று ஓராண்டு ஆன நிலையில் அந்த நாட்டை மீள கட்டமைக்க அளிக்கப்பட்ட நிதியில் ஏறக்குறைய எதுவுமே பயன்படுத்தப்படவில்லை என்று அங்கிருக்கும் தொண்டு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன.
4.4 billion has been pledged and in fact 900 million
அரசியல் காரணங்களினால் மீள்கட்டுமானம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஆக்ஸ்ஃபேம் என்ற தொண்டு நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இன்னமும் தற்காலிக முகாம்களிலேயே லட்சக்கணக்கானோர் தங்கி வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொண்டு வழங்குபவர்களே நேரடியாக உதவிகளை புரிவதிலிருந்து தடுக்கப்படுவதாக ரெட் கிராஸ் அமைப்பின் பேச்சாளர் குற்றஞ்சாட்டியுள்ளார்.
யமனில் தெற்கு பிராந்தியத்தில் நடந்த படை நடவடிக்கையில் அல்கைதா தீவிரவாதிகள் 800 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தை ஆதரிக்கும் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் கூறுகின்றனர். பல்வேறு நகரங்களிலும் அல்கைதாவின் நிலைகளை இலக்கு வைத்து யமனிய அரசு படையினர் அண்மைய நாட்களாக முன்னறி வருகின்றனர். சவுதி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சிறப்பு படைகளின் உதவி யமனிய அரசு படைக்கு உள்ளது.
சர்வதேச நிகழ்ச்சிகளை நடத்துவதிலிருந்தும் அவற்றை நடத்தும் உரிமைக்காக மேற்கொள்ளப்படும் ஏலங்களிலிருந்தும் தென்னாப்பிரிக்காவின் முக்கிய விளையாட்டு நிறுவனங்கள் பங்கேற்பதிலிருந்து தடை விதித்து அந்நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அந்த விளையாட்டுகளில் குறிப்பிட்ட அளவு கருப்பு இன வீரர்களை சேர்க்க தவறியதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். புதிய அரசியலமைப்பில் சமஷ்டி ஆட்சி முறை மூலம் இனப்பிரச்சினைக்கு தீர்வுகாண அரசு முன்வர வேண்டும் என்று வடக்கு மாகாண சபை அண்மையில் நிறைவேற்றிய தீர்மானம் தேசிய அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சமஷ்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று அறிவித்திருக்கிறது. அது பற்றிய குறிப்பு அடுத்து. இலங்கைக்குள் சமஷ்டி ஆட்சி முறை பற்றி பேச்சு நடத்துவதற்கு கூட ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாரில்லை என்று அக்கட்சி கொழும்பில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் உறுதியாக தெரிவித்திருக்கிறது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தெளிவான நிலைப்பாடு என்பது பெடரல் ஆட்சி முறைக்கு நாம் உடன்பட மாட்டோம். அது பற்றி பேசுவதற்கு கூட நாம் தயாராக இல்லை. நாம் வென்றெடுத்துள்ள அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஸ்திரமற்ற நிலைக்குள் தள்ளிவிடும் பெடரல் முறை வந்தால். மீண்டும் தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் கொடுப்பதற்கும் ஒரு கோஷத்தை முன்வைப்பதற்கும் தான் இது வழிவகுக்கும்.
என்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் மஹிந்த சமரசிங்க. அரசியலமைப்பின் 13 திருத்தம் மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கி நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற அதிகாரங்களை வழங்குவது பற்றி வேண்டுமானால் பேச்சு நடத்த முடியும் என்றும் மஹிந்த சமரசிங்க கூறினார்.
பதிமூன்றாம் திருத்தத்தை ஆராய்ந்து மாகாண சபைகளுக்கு இன்னும் சில அதிகாரங்கள் வழங்கப்படாமல் இருந்தால் அந்த அதிகாரங்களை நடைமுறைப்படுத்த அடிப்படை ஆதரவை வழங்குவதற்கும் நாம் முன்வர முடியும். ஃபெடரல் முறைக்கு நாம் இணங்க மாட்டோம். அவர்களுக்கு தேவையானால் தீர்மானங்களை நிறைவேற்றி இங்கு அனுப்பலாம். ஆனால் எமது தரப்பிலிருந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் கிடைக்காது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களை இணைப்பதற்கும் எமது தரப்பில் ஆதரவு இல்லை என்பதையும் கூறிக்கொள்கிறோம்
என்றார். மைத்ரி ரணில் அரசாங்கத்தில் திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சராக இருக்கின்ற மஹிந்த சமரசிங்க. விடுதலை புலிகளின் அம்பாறை மாவட்ட தளபதியாக இருந்த ராம் என்ற எதிர்மன்ன சிங்கம் ஹரிச்சந்திரன் கடத்தப்பட்டிருப்பதாக அவரது மனைவி நேற்று காவல்துறையிடம் முறைப்பாடு செய்திருந்தார் என்று செய்திகள் வந்திருந்தன. இந்த நிலையில் அவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதுபற்றி நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண முன்னாள் தளபதிகளில் ஒருவரான ராம் என்று அழைக்கப்படும் எதிர்மன சிங்கம் ஹரிச்சந்திரன் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இவர் வாகனம் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத ஆட்களினால் கடத்தப்பட்டுள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வெளியானது. கடத்தி செல்லப்பட்டதாகவே அவரது மனைவி காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றையும் பதிவு செய்திருந்தார். திருக்கோயில் பிரதேசத்திலுள்ள அவரது வீட்டில் தங்கியிருந்த வேளை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினால் இவர் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவ்வேளை அவரது மனைவி வீட்டில் இருக்கவில்லை என்றும் கைது பற்றி உள்ளூர் போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. எதிர்மன சிங்கம் ஹரிச்சந்திரன் இன்று 2வது நாளாகவும் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் பற்றி தங்களுக்கு எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்று காவல்துறை ஊடகப்பிரிவு கூறுகின்றது. விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண முன்னாள் தளபதிகளில் ஒருவரான இவர் இறுதியாக அந்த அமைப்பின் அம்பாறை மாவட்ட தளபதியாக இருந்தார். 2009 இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார். புனர்வாழ்வு வழங்கப்பட்டு 2013 விடுதலை செய்யப்பட்டார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
உதயகுமார் அளித்த குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி தமிழக தேர்தல் தொடர்பான குறிப்புகள். மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் திடீர் திருப்பமாக இம்முறை போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். சென்னையிலிருந்து முரளிதரன் அளிக்கும் குறிப்பு இது.
இன்று பிற்பகல் 1 மணியளவில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த வைகோ மாற்று வேட்பாளராக இருந்த விநாயக் ரமேஷ் என்பவரை கோவில்பட்டி தொகுதியில் மனு தாக்கல் செய்ய வைத்தார். வைகோ தேர்தல் அலுவலர் அலுவலகத்திற்குள் சென்றதும் அவர்தான் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் என பலரும் கருதிய நிலையில் வைகோவின் இந்த முடிவு எல்லோருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. அதற்கு பிறகு பொதுமக்கள் மத்தியில் அறிக்கை ஒன்றை வாசித்த வைகோ திமுக தன்னை வைத்து ஜாதி கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் என் உயிரான கண்மணிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக போட்டியிடவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
வைகோவின் இந்த முடிவு தொடர்பாக ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் திமுக வேட்பாளர் தான் சார்ந்துள்ள ஜாதிக்கு 70,000 வாக்குகள் இருப்பதாகவும் வைகோவின் ஜாதியினருக்கு 52,000 வாக்குகள் மட்டுமே இருப்பதாகவும் அதையும் அதிமுக வேட்பாளர் பிரிப்பார் என்று கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். வடக்கு திட்டக்குளம் பகுதியில் உள்ள தேவர் சிலைக்கு வைகோ மாலை அணிவிக்க சென்றபோது அதனை எதிர்த்து சிலர் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தது குறித்து பேசிய வைகோ தன்னை குறிவைத்து ஜாதி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி நடப்பதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக 2016 சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரம் செய்யப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். வைகோவின் இந்த முடிவு குறித்து மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வைகோ தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மக்கள் நல கூட்டணியில் வைகோவின் மதிமுகவிற்கு 29 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 2 இடங்களை தமிழர் முன்னேற்ற படைக்கும் தமிழ் புலிகள் கட்சிக்கும் ஒதுக்கிவிட்டு 27 இடங்களில் மதிமுக போட்டியிடுகிறது.
முரளிதரன் அளித்த குறிப்பு. ஆளும் திமுக தலைவி முதல்வர் ஜெயலலிதா திமுக மன்னிக்கவும் ஆளும் அதிமுக தலைவி முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். சென்னையிலிருந்து ஜெயக்குமார் வழங்கும் குறிப்பு இது.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பல முன்னணி தலைவர்கள் இன்று தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜே ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடவும், திமுகவின் தலைவரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான மு கருணாநிதி திருவாரூர் தொகுதியில் போட்டியிடவும் தங்களது வேட்பு மனுக்களை சமர்ப்பித்தனர். இவர்கள் தவிர பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் இன்று பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் மே மாதம் 16 தேதி நடைபெற உள்ளது. அதற்கான வேட்பு மனு தாக்கல் இம்மாதம் 22 தேதி தொடங்கியது. வரும் வெள்ளிக்கிழமை 29 தேதி வரை மட்டுமே வேட்பு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா புதுச்சேரியிலும், திமுகவின் தலைவர் கருணாநிதி திருவாரூரிலும் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலும் தமிழகத்தில் வழங்கப்பட்டது போன்றே விலையில்லா பொருட்கள் வழங்கப்படும் என ஜெயலலிதா அப்போது பேசியிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர்,
மக்களாட்சி மலர வேண்டும், அந்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக அமைய வேண்டும், அப்பொழுதுதான் உங்கள் கோரிக்கைகள் வென்றெடுக்கப்படும். குறிப்பாக புதுச்சேரிக்கு நிதி சலுகையுடன் கூடிய மாநில அந்தஸ்து வழங்கும் கோரிக்கை வென்றெடுக்கப்படும், இந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும்
என்றார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் இன்று மாற்றப்பட்டுள்ளார். முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த ராம ராமநாதன் என்கிற அந்த வேட்பாளர் கடந்த 4 முறையாக அதிமுகவின் கும்பகோணம் தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தோல்வி அடைந்தவர் என்பதுடன், திருச்சியில் 2 முன்பு நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில்தான் ஜெயலலிதா அவரை கும்பகோணம் தொகுதியின் வேட்பாளராக அறிமுகம் செய்து வைத்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. தற்போது அவருக்கு பதிலாக கும்பகோணம் நகரமன்ற தலைவர் ரத்னாசேகர் போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார் அளித்த குறிப்பு அது. இனி இந்தியா தொடர்பான சர்வதேச குறிப்பு ஒன்று. ஜெர்மனியில் வாழ்ந்து வரும் சீனாவின் வீகர் இன செயற்பாட்டாளர் ஒருவருக்கு இந்தியா முன்னர் வழங்கியிருந்த விசா அனுமதியை இப்போது ரத்து செய்திருக்கிறது. இது பற்றிய குறிப்பொன்றுடன் பிரதீபன் புனிதசீலன்.
சீன ஆட்சியின் எதிர்ப்பாளரும் உய்கர் இன மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வருபவருமான டொல்கன் ஈசாவிற்கு வழங்கியிருந்த விசா அனுமதியை சீனாவின் எதிர்ப்பை அடுத்து இந்தியா ரத்து செய்துள்ளது. இந்திய நகரான தரமசாலாவில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள மாநாடு ஒன்றில் உலக உய்கர் காங்கிரசின் தலைவர் ஈசா கலந்து கொள்ள இருந்தார். இப்போது தனக்கான விசா அனுமதியை இந்தியா ரத்து செய்திருப்பதால் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக ஜெர்மனியில் வாழ்ந்து வரும் டொல்கன் ஈசா கூறியுள்ளார். இனங்கள் மற்றும் மதங்கள் இடையிலான வருடாந்த தலைமைத்துவ மாநாட்டில் கலந்து கொள்வது தனக்கு வழங்கப்பட்ட விசாவை இந்தியா ரத்து செய்துள்ளது குறித்து தனது வருத்தத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். தனது பயணம் தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள ஈசா, இந்தியா இந்த விடயம் தொடர்பில் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டதை தான் நன்கு அறிந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் தலைவர் மசூத் அசார் மீது ஐநா தடை விதிக்க வேண்டுமென்ற இந்தியாவின் கோரிக்கையை சீனா தடுத்திருந்ததை அடுத்து இந்தியா ஈசாவிற்கு விசா வழங்கியதாக முன்னர் வந்த செய்திகள் தெரிவித்திருந்தன. ஈசாவை ஒரு தீவிரவாதி எனவும் அவருக்கு எதிராக இன்டர்போல் கைது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாகவும் அப்போது கூறியிருந்த சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இந்தியாவின் விசா வழங்கிய நடவடிக்கையையும் விமர்சித்திருந்தார். அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் உய்கர்களின் உரிமைகளுக்கான அமைப்பொன்றின் ஏற்பாட்டில் தரமசலாவில் April 30 முதல் May 1 வரை நடக்கவுள்ள இந்த ஜனநாயக மாநாட்டில் நாடு கடந்து வாழும் திபெத்திய ஆன்மீக தலைவர் தலைலாமாவும் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அடுத்து ஒரு விளையாட்டுச் செய்தியுடன் சிவராமகிருஷ்ணன்.
டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கான சின்னம் குறித்த சர்ச்சை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துள்ளது. எதிர்வரும் 2020 ஆண்டு ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கான சின்னம் முதலில் வெளியிடப்பட்டவுடன் பெரிய வரவேற்பை பெற்றாலும் பின்னர் சர்ச்சையில் சிக்கியது. இன்று அப்போட்டிகளுக்கான புதிய சின்னம் வெளியானது. அதில் பல கட்டங்கள் இசைவாக இணைந்து வட்ட வடிவமாகவும் பாராலிம்பிக் போட்டிகளுக்கான சின்னத்தில் சிறிய ஒரு இடைவெளியும் காணப்படுகின்றன. உலகின் பல நாடுகளில் சரித்திரபூர்வமாக சரித்திரம், சதுரம், செவ்வகம் மற்றும் நாற்கோணங்கள் கொண்ட வடிவங்கள் பிரபலமாக இருந்துள்ளதை வைத்தே இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளார்கள்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.